தமிழ் பேசும் நல்லுலகம் முழுவதும் இலக்கிய ஆர்வமுடைய அனைவராலும் அறியப்பட்ட டாக்டர் வெங்கடாச்சலம் முறையன்பு தமிழ்நாடு அரசில் ஐஏஎஸ் எனப்படும் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். சேலத்தைச் சேர்ந்த இவர் இந்திய ஆட்சிப்பணி தேர்வுக்கு தமிழை ஒரு விருப்பப்பாடமாக படித்து வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் இலக்கிய பற்றுடைய இறையன்பு அவர்கள் படைப்பாற்றலில் பன்முக ஆளுமையுடையவர். நவீன இலக்கியத்தில் பெரும்பங்கை வகிக்கக்கூடிய சிறுகதை வரிசையில் அவர் பல நல்ல கதைகளை எழுதியுள்ளார். எழுத்திற்கு பரிசுகளும் பெற்றுள்ளார். சரி, இறையன்பு என்றால் யார் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்?
இறையன்பு என்பது வந்து ஒரு பெயர். நிறைய பேர் என்ன பார்க்கும்போது கேட்பாங்க, இந்த பெயர் உங்களுடைய இயற்பெயரா அல்லது புனை பெயரா அப்படின்னு. நான் சொல்றது என்னன்னா, இது இயற்பெயர். அதை காரண பெயராக ஆக்குவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து பெயர் என்பதை தாண்டி நாம் நமக்கான அடையாளத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அறிவை நோக்கிய ஒரு புனித யாத்திரையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவன் நான். அப்படித்தான் என்னை நான் உருவகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், இது மாதிரி ஒரு எண்ணம் வெகு நாட்களுக்கு முன்பே எனக்கு வராமல் போய்விட்டதே என்கிற வருத்தம் எப்போதும் எனக்கு உண்டு.
உங்கள் பெயரை காரண பெயராக்க வேண்டுமென்ற முயற்சியில் நீங்கள் இப்பொழுது ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் உங்களை பற்றிய ஒரு தேடுதலில் நான் கண்டுகொண்டது என்னவென்றால், உங்களை பற்றிய அறிந்தவர்கள் அனைவரும் நீங்கள் அந்த முயற்சியில் எப்பொழுதோ வெற்றி கண்டுவிட்டீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
இல்ல, காரண பெயராக மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமை பெறுகிற போதுதான் அவன் எடுத்துக்கொண்ட முயற்சியில் அவன் வெற்றி பெற்றவனா என்பதை சொல்ல முடியும். இப்போது நாம் பாதையிலே இருக்கிறோம். நாம் நோக்கத்தை சென்று அடைந்தால்தான் நாம் உண்மையிலேயே நாம் எதற்காக பயணப்பட்டோமோ அதை அடைந்தோமா என்பது பொருள். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடாவிட்டால் நோக்கத்தை அடைய முடியாது. அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் அதனுடைய முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தொடக்கத்திலிருந்தே இதில் ஈடுபட்டு இருந்திருக்கலாமோ என்கிற எண்ணம் அவ்வப்போது எனக்கு எழுவது உண்டு.
உங்கள் பணியை பற்றி சொல்லுங்களேன்.
என்னுடைய பணி என்பது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு பணி, மகிழ்ச்சிக்குரிய பணி, நிறைய பேரை சந்திக்கின்ற பணி, நிறைய அனுபவங்களை பெறுகிற பணி. இந்த பணி ஒரு வகையில் என்னுடைய எழுத்துக்கு ஆக்கத்தையும் உத்வேகத்தையும் தந்திருக்கிறது. என்னுடைய பேச்சுக்கு ஒரு அறிமுகத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் என்னுடைய இலக்கிய ஆர்வமும் என்னுடைய மேடை பேச்சுகளும் என்னுடைய பணிக்கும் செறிவை சேர்த்திருக்கின்றன என்பதுதான் உண்மை.
பணி என்று சொன்னதுமே பலர் தலைவலி என்பார்கள். அதிலும் உங்களது பணி மக்களுடைய தொடர்பாடலுடன் சம்பந்தமானது. அப்படி இருக்கையில் நீங்கள் அது மகிழ்வானது என்று குறிப்பிடுகிறீர்களே, அது எப்படி சாத்தியம்?
நாம் யாரை சந்திக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். வாழ்க்கையில் யாருடைய அனுபவங்களை நாம் ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுகிறோம் என்பது மிகவும் அவசியம். நாம் நம்மை விட சாதாரணமாக இருப்பவர்களை தினமும் சந்தித்தால் நாம் கூட ஏதோ சாதித்ததைப் போல தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நிறைய சாதித்துவிட்டு மௌனமாக அமைதியாக மென்மையாக இருக்கிறவர்களை சந்தித்தால் நாம் இன்னும் நம்முடைய வெறுமையை உணர முடிகிறது. ஆகவே ஒரு மனிதன் தானாகவே எதையும் அடைய முடியாது. எப்படி ஒருவன் தனியாக விடப்பட்டால் எந்த மொழியையும் கற்றுக்கொள்ள முடியாதோ, அதை போல அவன் சுயமாக இதை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவனுடைய அனுபவங்கள் தான் அவனை இவ்வாறு உருவாக்குகின்றன. அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அவன் எவ்வளவு முயற்சி எடுத்துக் கொள்ளுகிறான் என்பதுதான் அவனுடைய கையிலே இருக்கிறது. ஃபரீத் என்ற நபரிடம் ஒருவர் சென்று கேட்டார், மனிதனுக்கு ஃப்ரீ வில் என்று ஒன்று இருக்கிறது, அதே நேரத்தில் டெஸ்டினி என்கிற ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார், உன்னுடைய வலது காலை தூக்கு என்றார். அவன் வலது காலை தூக்கினான். இடது காலை தூக்கு என்றவுடன் இடது காலை தூக்கினான், ஆனால் வலது காலை ஊன்றிக் கொண்டு. அப்போது அவர் சொன்னார், நான் இடது காலை தூக்கி கொண்டே வலது காலை தூக்க சொன்னேன் என்று, அது சாத்தியமில்லை என்று அவன் சொன்னான். அதை போலவே நாம் சிலவற்றை மட்டுமே சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும், ஆனால் அவற்றிற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையிலே அது தனிப்பட்டவனுடைய முயற்சியாக இருக்கிறது. ஆனால் நாம் சந்திக்கிற மனிதர்களுடைய அனுபவத்தை நாம் எவ்வளவு தூரம் நேர்மறையாக எடுத்துக் கொள்கிறோம், அவற்றிலிருந்து எவற்றை உறிஞ்சிக் கொள்கிறோம், எவற்றை பெற்றுக் கொள்கிறோம் என்பது நம்முடைய கைகளில் இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம் என்பதிலும் இருக்கிறது.
அது எங்கள் கைகளில் இருக்கிறது என்கிறீர்களா?
50% நம் கையிலே இருக்கிறது. மீதி 50% நாம் யாரை சந்திக்கிறோம்? மேன்மையானவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் அது இயல்பாக அமையும், பணியின் நிமித்தமாக அமையலாம், அல்லது திடீரென்று ஒரு சந்திப்பின் மூலமாக நிகழலாம், அல்லது ஏதோ ஒரு புத்தகம் உங்கள் கையிலே தட்டுப்படலாம். புத்தகம் கூட ஒரு வகையில் அனுபவம் தானே. ஒரு புத்தகம் எத்தனை பேரை மாற்றி இருக்கிறது. மைக்கேல் ஃபாரடேவை ஒரு புத்தகம் மாற்றியது, V.S. ராமச்சந்திரனை ஒரு புத்தகம் மாற்றியது, இது போல எத்தனையோ பேரை புத்தகங்கள் மாற்றி இருக்கின்றன. புத்தகம் என்பது கூட ஒரு தனி மனிதனுடைய அனுபவம், அறிவின் அனுபவம் தான். அப்படி பார்க்கிற போது சில நேரங்களில் அது நாம் முயற்சி செய்யாமலேயே அமைவது உண்டு. ஆனாலும் எல்லோர் கையிலும் அந்த புத்தகம் கிடைத்தால் அதே மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை. அது யாருடைய கையில் கிடைக்கிறது என்பதை பொறுத்தும், அதை கிடைத்தவர்கள் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பதை பொறுத்தும் தான் அது கூடாங்கல்லாகவே இருந்து விடுகிறதா அல்லது வைரமாக மாறுகிறதா என்பது அமைகிறது.
உங்களது இலக்கிய ஆர்வத்திற்கும் தமிழ் மீதுள்ள பற்றிற்கும் அடித்தளமிட்டவர்கள் யார் யார்? உங்களை வைரமாக்கியவர்கள் யார்?
எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே தமிழ் உணர்வு, மொழி உணர்வு, நிறைய எழுத வேண்டும், பேச வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் ஆகியவற்றை தந்த பெருமை என் தந்தையைத்தான் சேரும். சின்ன வயதிலேயே என் தந்தை திராவிட இயக்கத்தினுடைய பல்வேறு தலைவர்களுடைய பேச்சு, அவருடைய கருத்துகள் ஆகியவற்றால் உந்தப்பட்டு அந்த காலகட்டத்திலே பழந்தமிழ் இலக்கியங்களை படிப்பதும் பரிசீலிப்பதும் வழக்கமாக இருந்த சூழலில் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு வந்தவர். அப்போது அவர் எங்களுக்கு தமிழ் மொழியில் நிறைய வாசிக்க வேண்டும், நன்றாக பேச வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தினார். அதே நேரத்தில் தமிழ் மொழியோடு நீங்கள் நிறுத்தி கொள்ளக் கூடாது என்று அவர் எங்களுக்கு சொன்னார். அதனால் நாங்கள் ஆங்கிலத்தையும் படித்தோம், ஆங்கிலத்திலும் பேச கற்றோம். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் நீங்கள் இந்தியையும் படிக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் இந்தி மொழியையும் படித்தோம், சமஸ்கிருதத்தையும் படித்தோம். இதையெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், சில நேரங்களில் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் நம்முடைய மொழியின் மேன்மையை கூட நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு மலையின் மீது ஏறி நின்று பார்க்கிற போதுதான் ஒரு ஊர் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து பார்க்கிற போதுதான் அந்த மலை எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதை போல என் தந்தை எங்களுக்கு இந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினார். அந்த தீப்பொறியை ஏற்றி வைத்தவர் அவர். அதற்கு பிறகு பல்வேறு விதமான அனுபவங்களின் காரணமாகவும் சொந்த ஆர்வத்தின் காரணமாகவும் இதை நாங்கள் வளர்த்துக் கொண்டோம். இன்னும் வளர்க்க வேண்டியது நிறைய இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களில் நிறைய வாசிக்க வேண்டியது இருக்கிறது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உவே சுவாமிநாத ஐயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் மாணவனாக இருந்த போது அவர் எழுதியதை மட்டும்தான் படித்தார். சீவக சிந்தாமணி என்கிற ஒரு இலக்கியம் இருப்பது கூட அவருக்கு தெரியாது. ஆனால் கும்பகோணம் கல்லூரியிலே பாடம் சொல்லிக் கொடுக்க போகிற போதுதான் அவர் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் போன்ற மகத்தான இலக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டார். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னதை போல அறிவை தேடுகிற இந்த புனித பயணத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கின்றன. நாம் இன்னும் சந்திக்க வேண்டிய மனிதர்களும் அவர்களிடமிருந்து உறிஞ்சி பெறுகிற கருத்துக்களும் அதிகமாக இருக்கின்றன.
நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. நாம் வழங்கிக் கொண்டிருப்பது 7 எழுத்து ஒலி. நாம் சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் இறையன்பு. உங்கள் பெயரில் உள்ள எழுத்துக்களை விட நீங்கள் பெற்றுள்ள பட்டங்களின் எழுத்துக்கள் அதிகம். படித்து முடிப்பீர்களா?
படிப்பு என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் முறையாகத்தான் படித்து ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேவை இல்லை என்றாலும் சிலவற்றை முறையாக படிக்கிற போது கற்றுக்கொள்ளுகிற நுட்பங்களை நாம் அதை ஒரு மகிழ்ச்சிக்காக படிக்கிற போது கற்றுக்கொள்வதில்லை என்பதை பலமுறை உணர்ந்திருக்கிறேன். உதாரணமாக மேக்பெத் நாடகத்தை பற்றி படிக்கிற போது நமக்கு ஏற்படுகிற உணர்வு வேறு. ஆனால் அதை ஒரு பாடமாக படிக்கிற போது அதில் வருகிற அந்த போர்ட்டர் காட்சி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை உணர முடிகிறது. அந்த போர்ட்டர் காட்சி எவ்வளவு சிலாகிக்க தகுந்தது என்பதை பற்றிய தாமஸ் குயின்சி என்பவர் ஒரு அழகான நூலையே எழுதியிருக்கிறார். அந்த வகையிலே நாம் பார்க்கிற போது படிப்பு என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒன்று, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. அதுவும் குறிப்பாக நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள் பல்வேறு நுட்பங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிர்வாகம் என்பதே பொதுத்தன்மை சார்ந்ததாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இலாக்காவிலே மட்டும் அறிவை வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு மருத்துவர் போலவும் பொறியியல் வல்லுநர் போலவும் ஒரு நிர்வாக அலுவலர் இருக்க முடியாது. ஏனென்றால் நிர்வாகம் என்று வருகிற போது நாம் கொஞ்சம் விலங்குகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வனத்துறையிலே இருந்தேன், அப்போது காடுகளை பற்றி நான் நிறைய தெரிந்து கொண்டேன், விலங்குகளை பற்றி தெரிந்து கொண்டேன். நான் மாவட்டத்திலே பணியாற்றுகிற போது கால்நடை பராமரிப்பை பற்றி தெரிந்து கொண்டேன், பொறியியலை பற்றி தெரிந்து கொண்டேன், நீர் மேலாண்மை பற்றி தெரிந்து கொண்டேன். நிர்வாகிகள் என்று சொன்னாலே மனையியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதை போலவே மேலாண்மையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இலக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை எப்போதும் கோபம் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அல்லது எல்லோரையும் கடிந்து கொள்ளுகிற ஒரு இடமாக மாற்ற வேண்டும்? அந்த இடத்தை ஏன் ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடமாக மாற்றக்கூடாது? ஏன் அங்கே அமர்ந்து கொண்டு நாம் சில நகைச்சுவைகளை பரிமாறி அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் ஒரு புதிய பாதையிலே நாம் ஏற்கனவே மற்றவர்கள் போகிற பாதையை விட்டு விலகி செல்லக்கூடாதா? ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்னதை போல இரண்டு பாதைகள் பிரிகின்றன. ஒன்று எல்லோரும் பயணப்பட்ட பாதை, யாருமே பயணிக்காத ஒரு பாதை இருக்கிறது, அதிலே பயணம் செய்யக்கூடாதா என்கிற எண்ணம் நமக்கு ஏன் வரக்கூடாது? அந்த வகையிலே படிப்பு என்பது நிர்வாகத்தை பொறுத்தவரை மிகவும் தேவை. இன்னும் நிறைய வாசிக்க வாசிக்க நம் மனம் இன்னும் பண்படுகிறது. வாசிக்க வாசிக்க நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்ள பழகிறோம். வாசிக்க வாசிக்க நாம் பெருந்தன்மையை கற்றுக்கொள்கிறோம். வாசிக்க வாசிக்க நாம் துரோகத்தை எதிர்கொள்ளுகிற முதிர்ச்சியை பெறுகிறோம். வாசிக்க வாசிக்க மக்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால் படிப்பு என்பது பட்டங்களுக்காக அல்ல, ஆனாலும் கூட சில நேரங்களில் அதுவும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் சில இடங்களில் நம்முடைய அறிமுகம் என்பது கொஞ்சம் அழுத்தமாக விழுந்தால்தான் நம்முடைய குரலை எல்லோரும் உற்று கவனிப்பார்கள் என்பதற்காக தேவைப்படுகிறது. ஆனால் வாசிப்பு என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய, தினமும் 200-300 பக்கங்கள் தான் படிக்காமல் உறங்குவதே இல்லை என்பதுதான் உண்மை. அதற்கு முக்கியமான காரணம், அப்படி படிப்பதால் நான் என்னை நானே இன்னும் அதிகமாக புரிந்து கொள்கிறேன். நம்முடைய உடம்பிலேயே பலமானது நம்முடைய பல் இனாமல் தான் என்பதை இப்போதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மரங்களும் கூட கழிவுகளை உள்ளே அனுப்புகின்றன, மனிதர்கள் வெளியே அனுப்புகிறார்கள். அதனால்தான் ஒரு மரம் கடினமாக உட்பகுதி ஆய்கொண்டிருக்கிறது என்பதை வனத்துறையில் இருக்கிற போதுதான் நான் கற்றுக்கொண்டேன். நம்முடைய உடலின் எலும்பின் எடை உடலின் எடையில் 18% என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிற போது நம்மையும் அறியாமல் நம் உடலின் மீது ஒரு வியப்பு நமக்கு ஏற்படுவது இல்லையா? இதை போல எண்ணற்ற தகவல்கள், ஒரு மனிதனுடைய தலையிலே சராசரியாக 100,000 முடி இருக்கிறது, அதுவும் நீக்ரோக்களுடைய முடியிலே 90,000 முடி இருக்கிறது. பிளாண்ட் என்று அழைக்கப்படுகிற பெண்களின் தலையில் 110,000 முடி இருக்கிறது என்பதை படிக்கிற போது நம்மை அறியாமலேயே நமக்கு வியப்பு ஏற்படவில்லை. ஆகவே படிப்பது என்பது நம்முடைய உடலை நம்முடைய உள்ளத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளுகிற போது இது கூட தெரியாமல் இத்தனை நாம் வாழ்ந்து விட்டோமே என்கிற எண்ணம் அடிப்படையிலே எழுவது உண்டு. ஆகவே அந்த வகையிலே பார்க்கிற போது பட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் நாம் வாசிக்க வேண்டியவை சாதாரணமான செய்திகள், மிக மிக சாதாரணமான செய்திகள். அவை கூட ஒரு நுட்பமான செய்திகளாகவே நமக்கு இருக்கின்றன. அவற்றை இன்னும் அதிகமாக வாசிக்கிற போது, அவற்றை ஆழமாக படிக்கிற போது நாம் பெறுகிறது வெறும் அறிவு மட்டுமல்ல, வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறந்த புரிதலும் கூட என்பதால் படிப்பு இன்னும் தொடர வேண்டும், இன்னும் படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.
வாசித்தலை உங்கள் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக கூறினீர்கள், இதுவும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதா?
நான் ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய தந்தையை பொறுத்தவரை அவர் எங்களுக்கு வாசிக்க கற்றுக் கொடுத்தார், பேச கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் நான் படிப்பதை பொறுத்தவரை மிக அதிகமாக ஒரு உதாரணமாக கொண்டது என்னுடைய மூத்த சகோதரரை. கல்லூரியில் படிக்கிற போதே அவர் தன்னுடைய பாட புத்தகங்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் நிறைய புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார். அவரிடமிருந்துதான் நான் தத்துவம் தொடர்பான, மனையியல் தொடர்பான பல புத்தகங்களை வாசிக்க கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு இன்னும் சில நண்பர்கள் எனக்கு கிடைத்தார்கள். ஆனால் அவர்கள் பட்டங்கள் பெறுவதற்காக படிக்கிறார்களா அல்லது அறிவை பெறுவதற்காக படிக்கிறார்களா என்பது அல்ல. ஆனால் அவர்கள் நிறைய புத்தகங்கள் வாசிப்பார், நிறைய புத்தகங்கள் வைத்திருப்பார். புத்தகங்களை படிப்பது வேறு, ஆனால் படித்தவற்றை உள்வாங்கி அவற்றை மிகச் சிறந்த முறையிலே வெளிப்படுத்துவது வேறு. எண்ணற்ற குளவி வகைகள் இருக்கின்றன. குளவிகளில் பல குளவிகள் மலர்களில் இருக்கிற மகரந்தத்தை உண்டு உயிர் வாழ்கின்றன. ஆனால் தேனி மட்டும்தான் அதை தேனாக மாற்றி எல்லோருக்கும் கொடுக்க முடிகிறது. ஆகவே படிப்பது மட்டுமே ஒரு தகுதியாக ஆகிவிட முடியாது, சாப்பிட்டுக் கொண்டு இருப்பது மட்டுமே ஒரு தகுதியாக ஆக முடியாது. நாம் சாப்பிட்டதை அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்தப் போகிறோம் என்பது முக்கியம். ஆகவே படிப்பது ஒன்று, படிப்பதை உள்வாங்கிக் கொள்வது இரண்டாவது, படிப்பதற்கு தகுந்தபடி வாழ்வது, நாம் படித்ததை பலரிடம் பகிர்வது, நாம் படித்ததன் மூலம் மற்றவர்களை மேன்மைப்படுத்துவது ஆகிய பலவற்றையும் உள்ளடக்கிய ஒரு படிப்பு நெறியாக மேற்கொள்வதற்கு சில மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து ஓரளவு நான் கிரகித்துக் கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இதை நான் பெருமையாக சொல்லுகிறேன் என்று யாரும் கருதக்கூடாது. என்னை பற்றி அதிகமாக கூறுவதை விரும்பாதவன். ஆனால் நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். என்னுடைய படிப்பு என்னை நாளுக்கு நாள் மேன்மையானவனாகவும் மென்மையானவனாகவும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. என்னால் எல்லா தவறுகளையும் மன்னிக்க முடிகிறது. என்னால் என்னுடைய எதிரிகளையும் நேசிக்க முடிகிறது. அந்த அளவிற்கு என்னுடைய படிப்பு என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.
எல்லா தவறுகளையுமா மன்னிக்க முடிகிறது?
தவறுகள் என்பவையே தெரியாமல் செய்பவை தான். தெரிந்து செய்பவர்கள் தப்பு. தவறி போவது என்பது மனித இயல்பு. அதற்காக நாம் கோபம் கொள்வதால் எந்த பயனும் இல்லை. தப்பு என்பது வேறு, தவறு என்பது வேறு. ஒருவன் வேண்டுமென்றே குற்றம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் செய்தால் மன்னிக்கப்படக்கூடியதுதான் என்று சட்டமே சொல்லுகிறது.
வீடு, பணி, சிந்தனை, படிப்பு, எழுத்து, இதில் ஒரு சமநிலையை உங்களால் எப்படி பண்ண முடிகிறது?
பணி என்பதை பொறுத்தவரை நான் ஒரு நேர நிர்வாகத்தை கற்றுக்கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அதை நான் கற்றுக்கொள்வதற்கு மகத்தான மனிதர்கள் தான் எனக்கு உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால், மின்சாரம் இல்லாத அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய காவியமான இலியட், ஒடிசி ஆகியவற்றை ஹோமர் என்கிற மனிதன் பார்வை இல்லாத போது எழுதினான் என்ற தகவலே நம்மை ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது. எந்த விளக்கும் இல்லாத காலத்தில், எந்த காகிதமும் இல்லாத காலத்தில் கம்பராமாயணம் என்கிற ஒரு மகத்தான நூல் படைக்கப்பட்டது என்பது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மனித மனத்தை இன்னமும் பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிற திருக்குறள் என்கின்ற நூல் எழுதப்பட்டது என்பது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை தருவதாக இருக்கிறது. அந்த வகையிலே மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கையை படிக்கிற போது நாம் நேர நிர்வாகம் என்பது என்ன? எல்லோருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கிறது. ஆனால் அதை சில 48 மணி நேரமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். த வால்டு கார்டன் என்கிற புத்தகத்தை எழுதிய ஹக்கீம் சனாய் ஒரு மனிதன் 48 மணி நேரமும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 24 மணி நேரம் உடல் சார்ந்த விழிப்புணர்வு, 24 மணி நேரம் மனம் சார்ந்த விழிப்புணர்வு. அப்படி நாம் இந்த ஒரு நாளை பல நாட்களாக ஆக்கிக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தால் என்னுடைய நேரத்தை பொறுத்தவரை, என்னுடைய பணியை பொறுத்தவரை, நான் என்னுடைய மேசையில் எந்த கோப்பும் என்னுடைய கையொப்பத்திற்காக காத்திருக்க வைத்ததே இல்லை என்பதுதான் உண்மை. இரண்டாவதாக, நான் எப்போதும் எந்திரங்களோடு பணிபுரிவதற்கு விரும்பியது இல்லை. இதயங்களோடு பணிபுரிவதற்குத்தான் விரும்பியிருக்கிறேன். மனிதர்களைத்தான் நான் அதிகம் நேசித்திருக்கிறேன். எனவே மனிதர்களோடு பழகுவதும், கிராமங்களுக்கு செல்வதும், அங்கே இருக்கிற பணிகளை ஆய்வு செய்வதும், ஒரு கால்வாய் தூர்வரப்படும் போது அதிலே தண்ணீர் வடிந்தோடுவதை பார்க்கிற போதும், ஒரு மரத்தை நட்டு அது துளிர்த்து மேலே வருவதை பார்க்கிற போதும், அதை போலவே ஒரு அழகான இடத்தில் அருமையான பள்ளி கட்டிடத்தை உருவாக்கி அதில் மாணவர்கள் படிப்பதை பார்க்கிற போதும் ஏற்படுகிற திருப்திக்காகவே இந்த பணியை செய்கிற காரணத்தால், அந்த பணியில் நேர மேலாண்மையை மேற்கொள்ளுகிற காரணத்தால், எந்த காலகட்டத்திலும் எந்த துறையில் இருந்தாலும் நான் அந்த துறையில் என்னால் ஆன பங்களிப்பை செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய பணியில் தொய்வு என்பது ஏற்பட்டதில்லை. அதே நேரத்தில் எழுத்து, சிந்தனை ஆகியவற்றை குறித்து நீங்கள் கேட்டபோது அது உண்மையிலேயே ஒரு விதமான இளைப்பாறுதலாகவே எனக்கு இருக்கிறது. நான் பணியிலே சந்தித்த சம்பவங்கள், வாழ்க்கையிலே சந்தித்த சில சோதனைகள், மற்றவர்களிடமிருந்து கேட்டு பெற்ற அறிவுரைகள் அல்லது கதைகள், சம்பவங்கள் ஆகியவற்றை எழுத்தின் மூலம் படிக்கிற போது நான் உற்சாகம் பெறுகிறேன். இன்னும் அதிகமாக முனைப்புடன் செயல்படுவதற்கான உரத்தேவை அளிக்கின்றன. நான் பணி முடிந்து செல்லுகிற போது என்னுடைய எழுத்தடிப்பும் சிந்தனையும் என்னை மறுபடியும் முலாம் பூசி மறுவளர்ச்சி பெற செய்கின்றன. என்னுடைய இல்லத்தை பொறுத்தவரை நான் தொடக்கத்திலிருந்தே சமூக பணி என்பது மிகவும் முக்கியம், அதற்கு ஒரு சில பேரேனும் தங்களை படைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு ஆழமாக பதிவு செய்திருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு என்னிடம் இருக்கிற எதிர்பார்ப்புகள் குறைவு. இரண்டாவதாக, தொடக்கத்திலிருந்தே நாம் எளிமையான வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்களிடம் பதிவு செய்திருக்கிற காரணத்தாலும் எனக்கு அவர்களிடமிருந்து நச்சரிப்புகளும் அதிகமான தொல்லைகளும் ஏற்பட்டதில்லை. அது மட்டுமில்லாமல் என் மனைவியும் சமூகம் சார்ந்த அக்கறையில் ஆர்வம் செலுத்தி வருவதால், அதில் தன்னையும் இணைத்துக் கொள்ள விரும்புவதால் இதை போன்ற தொல்லைகள் எங்களுக்கு ஏற்பட்டதில்லை. ஒருபோதும் பணத்தை பெரிதாக மகிழ்ந்ததும் இல்லை. நேர்மையாக இருப்பதை பெரிய சான்றாண்மையாக நினைத்துக் கொண்டதும் இல்லை. ஏனென்றால் அவை அடிப்படையிலே நாம் பேர வேண்டிய குணங்கள், அடிப்படை மனிதனாக இருக்கிறவன் பேர வேண்டிய குணங்கள். நாம் பார்க்கிறோம், ஒரு ஏழையிடம் கூட நாணயம் இருக்கு. சில நேரங்களில் அதிகமாக நாம் அவர்களுக்கு சில்லறை கொடுத்து இருப்பதால் அவர்கள் திருப்பி தருவதை பார்க்கிறோம். ஒரு செருப்பு தொழிலாளிக்கு என்னுடைய நண்பர் அவர் 10 ரூபாய் தைப்பதற்கு கேட்டார். இவர் 20 ரூபாய் கொடுத்த போது அவர் 10 ரூபாயை திருப்பி தந்து விட்டார். இவர் நீயே வைத்துக் கொள் என்கிற போது வேண்டாம், எனக்கு 10 ரூபாய் போதும் என்று சொன்னார். அவரிடம் இருக்கும் நேர்மையை காட்டிலும் அதிகமான நேர்மையா நம்மிடம் இருக்கிறது என்று சிந்திக்க வைக்கிற அளவிற்கு மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஆகவே எழுத்து, இல்லம், சிந்தனை, பணி ஆகியவை ஒன்றை ஒன்று ஊக்குவிப்பதாக இருக்கிற காரணத்தால் நான் அவற்றை சரியாக நிர்வகிக்க முடிகிறது, தொய்வில்லாமல் நிர்வகிக்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் உடலில் சோம்பல் ஒருபோதும் சேர்ந்து கொள்ளாமல் இருக்க சுறுசுறுப்பாக இயங்குகிற தன்மையை நான் இயற்கையிடமிருந்து பெற்றிருக்கிறேன். அதை இன்னும் பென்சில் சீவுவதை போல சீவி ஊர்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆர்வம். நேற்று இருந்ததை விட இன்னும் சற்று விழிப்புணர்வுடன் இன்று இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் இலக்காக இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு இருந்தால் நிச்சயமாக நாம் திட்டமிட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் என்பதை நான் உணர்ந்து வருகிறேன்.
இளைஞர்களை உற்சாகப்படுத்தும் ஒரு பேச்சிலே நெப்போலியன் போனபார்ட் 3 மணி நேரம்தான் தூங்குவார் என்று கூறியிருந்தீர்கள். இறை அன்பு எவ்வளவு நேரம் தூங்குவார்?
என்னுடைய தூக்கம் என்பது வெளிநாட்டு குடையை போல, வேண்டிய போது மடித்துக் கொள்ளலாம், தேவையில்லாத போது அதை உள்ளே வைத்துக் கொள்ளலாம், மழை பெய்கிற போது விரித்துக் கொள்ளலாம். ஆகவே இத்தனை நேரம் தூங்க வேண்டும் என்பது அல்ல, அது நாளுக்கு நாள் மாறுபடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பல நாட்கள் நான் 4 மணி நேரம் மட்டுமே தூங்கி விழிப்புணர்வுடன் செயல்பட்டிருக்கிறேன். 5 மணி நேரம் அதிகபட்ச தூக்கமாக இருக்கும். பணி இருப்பதாக இருந்தால் 2-3 மணி நேரங்கள் தூங்கியதோடு இருந்திருக்கிறேன். சில நாட்கள் தொடர்ந்து விழித்துக் கொண்டு இருந்திருக்கிறேன். இவையெல்லாம் என்னுடைய பணியின் அடர்த்தியின் காரணமாகவும் வைராகியத்தின் காரணமாகவும் அத்தூக்கத்தை தாண்டியதாக இருக்கிறது. நான் இன்னும் சொல்ல போனால் நான் தூக்கத்தை அடக்கி கொண்டு விழித்திருப்பதில்லை, தூங்கவே தேவையில்லாமல் விழித்திருப்பேன். ஏனென்றால் அந்த பணி என்று வந்து வருகிற போது தூக்கமே வருவதில்லை. நான் தூக்கத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு ஒரு தேநீரை பருகி அல்லது விழித்துக் கொண்டு முகம் கழுவிக்கொண்டு என்னை நானே வருத்தி கொண்டு நான் விழித்திருப்பதில்லை. மாறாக என்னுடைய விழிப்பு என்பது மகிழ்ச்சியின் பால் சார்ந்ததாக இருக்கிறது. அப்படி நான் மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளவும் பயின்று கொண்டிருக்கின்றேன்.
உங்களிடம் உள்ள அதீத தன்னம்பிக்கை எங்கிருந்து வந்தது?
முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை செய்ய ஆரம்பித்தாலும் ஏற்பட்ட தடைகள், உதாரணமாக நான் சிவில் சர்வீசஸ் படித்துக் கொண்டிருக்க போது ஒரு சின்ன கிராமத்தில் இது உன்னால் முடியாது என்பார்கள், அதுதான் எனக்கு உந்து சக்தி. மற்றவர்கள் தட்டி கழித்ததுதான் சிலர் தட்டி கொடுத்ததை விட அதிக உந்து சக்தியாக எனக்குள் ஏற்பட்டது. அதே நேரத்தில் நான் வாழ்க்கையை எப்போதும் நேர்மறையாக பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். எப்போதும் நேர்மறையான எண்ணங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டால் எவ்வளவு பெரிய தடையும் நாம் தாண்டிவிடலாம் என்பதை நான் அனுபவ ரீதியாக பெற்றிருக்கிறேன். மனம் உடலை காட்டிலும் வலிமையானது என்பதுதானே உண்மை.
உங்களுடைய தன்னம்பிக்கையை மற்றவர்களுடன் எப்படி பகிர முடிகிறது, எப்படி அவர்களை ஊக்குவிக்க முடிகிறது? இதில் ஏமாற்றங்கள் சில வந்திருக்குமே?
நிச்சயமாக நான் பெற்ற வளர்ச்சி என்பது இந்த சமூகம் கொடுத்த வளர்ச்சி, இந்த சமூகத்தின் எச்சம் என் மீது விழுந்திருக்கிறது. ஆகவே நான் பெற்ற அனுபவங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த IAS தேர்வு வெற்றி பெற்ற பிறகு அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வதற்காக புத்தகங்கள் போட்டேன், இளைஞர்களிடம் பேசினேன். ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை துளி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். இதிலே நாணயத்தின் 2 பக்கங்களையும் பார்த்தாலும் அதிகமாக நேர்மறை பக்கங்களை பார்த்திருக்கிறேன். என்னை சந்தித்த பலர், நான் இதுவரை தமிழ்நாட்டிலே என்னுடைய நேரடி கண்காணிப்பில் பயிற்சி அளித்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் IAS தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை போலவே பல இளைஞர்கள் என்னிடம் வந்து உங்களுடைய புத்தகம் ஊக்கமளித்தது, உங்களுடைய பேச்சு ஊக்கமளித்தது என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய தன்னம்பிக்கை பேச்சோ அல்லது பகிர்தலோ இதயத்திலிருந்து வருவதாக இருந்தால் அதை ஒரு வர்த்தகமாக ஆக்காமல், பணத்திற்காக ஆக்காமல், அதை உண்மையிலேயே மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற உள்ளன்பின் காரணமாக ஏற்பட்டால் அது ஏற்படுத்துகிற மாற்றம் என்பது அலாதியானது. ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை கொண்டு ஒரு வைர புதையலை தேடுவதைப் போல இந்த பேச்சு ஒரு சின்ன மெழுகுவர்த்தியாக அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த வைர பொக்கிஷத்தை அவர்கள் கண்டுகொள்வதற்கு உதவுகிறது. அவ்வளவுதான்.